In Luke's gospel,
Lukayana suvisesham,
we read about the birth of John the Baptist.
Yovan snananudaiya pirappai kurithu vasikkiram.
Why is this given us in such great detail in chapter 1?
Ondram adhigarathile yen ivvalavu vivaramaga solla vendum?
And all the gospels speak about the ministry of John the Baptist.
எல்லா சுவிசேஷங்களுமே யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறது.
There was a reason.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
Why did Jesus say this was the greatest prophet from the time of Adam?
ஆதாமின் நாட்கள் முதற்கொண்டு இந்த யோவான் ஸ்நானன் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்ல வேண்டும்?
Jesus said that because John the Baptist had a special ministry which none of the other prophets had.
வேற எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த ஊழியம் யோவான் ஸ்நானகத்துக்கு ஸ்நானகனுக்கு உண்டாயிருந்தது.
And that was to prepare the way for Jesus Christ.
அது என்ன ஊழியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியம்.
Jesus was going to come and God sent a prophet to prepare the way for the people to receive Christ.
இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ஜனங்கள் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாக அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பணியைத்தான் இந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் செய்தார்.
And did he succeed?
அதிலே அவர் வெற்றி கண்டாரா?
He really succeeded.
உண்மையாலுமே வெற்றி கண்டார்.
Here is one example of that.
அதற்கு ஒரு உதாரணம் இங்கே காணப்படுகிறது.
See John in John's Gospel chapter 1.
யோவான் 1 அதிகாரம்.
John was a man who preached a fiery message of repentance.
யோவான் மிகவும் மனந்திரும்புவதற்கேதுவாக அக்கினி பிழம்பான ஒரு செய்தியை பிரசங்கித்தார்.
And most people wouldn't be interested in that.
அநேக ஜனங்களுக்கு இதிலே விருப்பம் இருக்காது.
But there were a few people who were interested.
ஆனால் சொற்பமான ஜனங்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
Because John the Baptist preached, repent for the kingdom of heaven is at hand.
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார்.
Why did he preach that?
ஏன் அதை பிரசங்கித்தார்?
Because for 1500 years the message preached on earth was a kingdom of earth.
1500 ஆண்டுகளாக இந்த ராஜ்யமானது உலகத்தின் ராஜ்யம் தான் என்கிற அடிப்படையில் தான் செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வந்தது.
You know, that's how God preached to through people under the law.
பிரமாணத்துக்கு கீழாக இருந்த மக்களுக்கு இப்படித்தான் தேவன் பிரசங்கித்தார்.
That is, if you obey me, you'll get a land and you'll get health and you'll get money and you'll get so many earthly things.
எனக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு நிலம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று பல காரியங்கள்.
And you'll overcome your enemies and you won't be in debt.
சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள்.
All the earthly blessings that you can think of.
நீங்கள் என்னென்னலாம் பூமியினுடைய ஆசீர்வாதங்களை எண்ண முடியுமோ,
many children, they'll be healthy.
அநேக பிள்ளைகள், பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள்.
Farms will prosper.
உங்களுடைய நிலங்கள் அதிலே விளைச்சல் பெருகும்.
If you read from Exodus to Malachi, you'll never find one promise about heaven in the Old Testament.
யாத்ராமம் முதல் நீங்கள் மல்கியா வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பரலோகத்தை குறித்ததான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை ஒன்று கூட இருக்காது.
Everything was over the earth.
எல்லாமே பூமிக்குரிய ரீதியிலே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து தான் சொல்லப்பட்டது.
In the Old Testament there was no promise that you will overcome Satan. You cannot overcome Satan.
பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பிசாசை மேற்கொள்வீர்கள் என்ற வாக்குத்தத்தமே இல்லை.
Because that is in the heavenlies.
ஏனென்றால் அது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள்.
No, you will overcome Philistines and Canaanites and all earthly people.
நீங்களோ பூமிக்குரிய சத்துருக்களாகிய பெலிஸ்தியர், கானானியர் போன்றவர்களை தான் மேற்கொள்வீர்கள்.
And you won't have any heavenly riches, but you'll have plenty of earthly riches.
உங்களுக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் தான் திரளாய் காணப்படுமே ஒழிய பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் காணப்படாது.
You won't have any spiritual children among the Indians and the Chinese and the Japanese, but you'll have plenty of earthly children among the Jews.
இதோ இந்தியாவிலே, ஜப்பானிலே, சீனா தேசத்திலே உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளேயே பூமிக்குரிய பிள்ளைகள் பெருகுவார்கள்.
Everything was earthly.
அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகத்தான் இருந்தது.
100%
நூற்றுக்கு 100%.
They were facing an earthly gospel.
அவர்கள் பூமிக்குரிய ஒரு சுவிசேஷத்தை தான் சந்தித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள்.
And John the Baptist came and said, repent.
யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்.
You know what repent means?
மனம் திரும்பு என்றால் என்ன அர்த்தம்?
In Tamil that's very clear. That means turn your mind in another direction now.
மனம் மனதிலே வேறொரு திசை நோக்கி திரும்புவதுதான் தமிழில் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
You are facing the earthly things.
நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை இப்பொழுது பார்த்துக்
கொண்டிருக்கிறீர்கள். Now the kingdom of heaven is going to be preached from now on.
இப்பொழுதிலிருந்து பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட போகிறது.
How many of you are interested in that?
இதிலே உங்கள் எத்தனை பேருக்கு விருப்பம்?
No longer earthly blessings.
இனிமேலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல.
That's why the great men under the Old Testament like David and Solomon were very rich.
ஆகவே தான் பூமிக்குரிய பரலோக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்ததான தாவீது சாலமோன் பூமிக்குரிய ரீதியிலே ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள்.
Abraham was rich.
ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தான்.
Job was rich.
யோபு பெரிய பணக்காரனாக இருந்தான்.
But the great people in this new message,
ஆனால் இந்த புதிய செய்தியின் கீழாக இருக்கக்கூடிய பெரிய மக்கள்,
were like Jesus and Paul and Peter, they were very poor.
இயேசு பவுல் பேதுரு இவர்களை பார்த்தால் அவர்கள் எளியவர்களாக இருந்தார்கள் அல்லது தரித்திரராக இருந்தார்கள்.
And the Bible says God has chosen the poor of the world rich in faith.
விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படி இந்த பூமியிலே தரித்திரரை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
James chapter 2.
யாக்கோபு 2 அதிகாரத்தில் அந்த வசனத்தை
வாசிக்கிறோம். So here now in this new kingdom it is not rich in money but rich in faith.
இந்த புது ராஜ்யத்திலே பணத்திலே ஐஸ்வர்யம் அல்ல ஆனால் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம்.
Faith is like money.
விசுவாசம் என்பது பணத்தை போல இருக்கிறது.
In the Old Testament if you had plenty of money you can buy so many things.
பழைய ஏற்பாட்டிலே பணம் நிறைய இருந்தால் அநேக காரியங்களை வாங்கலாம்.
Earthly things.
பூமிக்குரிய காரியங்கள்.
Now
இப்பொழுது
if you have faith you can get a lot of heavenly things.
உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அநேக பரத்துக்குரிய காரியங்களை நீங்கள் வாங்கலாம்.
That is the gospel that is being corrupted by a lot of preachers today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக பிரசங்கிகளாலே இவ்விதமான பிரசங்கமானது அது கெடுக்கப்பட்டு விட்டது.
They are mixing these two.
அவர்கள் இந்த இரண்டையுமே கலந்து விடுகிறார்கள்.
If you have faith you'll have the same old earthly things they had in the Old Testament.
உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் பழைய ஏற்பாட்டிலே கிடைக்கப்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.
That is never preached by Jesus or Paul or Peter.
இயேசுவோ பவுலோ பேதுரோ இப்படி பிரசங்கிக்கவில்லை.
And you listen to all these fellows preaching it today.
இன்றைக்கு பிரசங்கிக்க கூடிய அந்த மக்களை எல்லாம் கேட்டு பாருங்கள்.
They take half the verses from the New Testament and half from the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பாதி வசனம் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பாதி வசனத்தை பொருத்தி பிரசங்கிப்பார்கள்.
But John the Baptist was very radical.
ஆனால் யோவான் ஸ்நானகனோ மிகவும் தீவிரமாய்
turn your mind away from that completely.
நீங்கள் இவ்விதமான காரியங்களை விட்டு முழுமையாக மனம் திரும்ப வேண்டும்.
So that shows that anybody whose mind is still set on money and comfort and all that can never 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 understand fully the gospel of the kingdom of heaven.
ஆகவே இந்த பூமிக்குரிய வசதியோ சொகுசோ பணமோ இதிலே யாரோ ஒருவருடைய மனம் அதிலே தங்கி இருக்குமே என்று சொன்னால் இந்த புதிய ஏற்பாட்டு செய்தியுடைய காரியத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளவே முடியாது.
It's not a question of how much you earn.
எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்று அது ஒரு கேள்வியே அல்ல.
Your mind, where is your mind set?
ஆனால் உங்களுடைய மனமானது எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது?
See, a beggar earns nothing but his mind is set on money.
ஒரு பிச்சைக்காரன் அவன் அதிகமாய் பணம் சம்பாதிப்பதிலே அவனுடைய மனதெல்லாம் பணத்திலேயே பதிந்திருக்கிறது.
His mind is not set on heaven.
அவனுடைய மனமானது பரத்திலே பதிக்கப்படவில்லை.
So you can be a very poor person and be earthly minded.
ஆகவே நீங்கள் மிகவும் ஏழையாய் இருந்து கொண்டும் ஆனாலும் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக இருக்க முடியும்.
You may earn a good salary and still be heavenly minded.
அல்லது நீங்கள் நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டு நீங்கள் பரத்துக்குரிய பரத்திலே உங்கள் மனம் பதிக்கப்பட்டிருக்கலாம்.
Only you know.
ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
You can be married for 50 years. Your wife may still not know whether you're earthly minded or heavenly minded.
திருமணமாகி உங்களுக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட இன்னுமா நீங்கள் பரத்துக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா என்று உங்கள் மனைவியாலே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடினமான காரியம்.
What is your mind always thinking about?
ஆனால் உங்களுடைய மனது அடிக்கடி எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறது?
To think about the needs of your family, to get a better job, to provide for your family is very good.
உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே, குடும்பத்துக்கு போதுமான சம்பளத்தை வாங்கி கொடுக்க வேண்டுமே, இந்த தேவைகள் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டுமே என்று எண்ணுவது நல்லதுதான்.
I always encourage people, get the best job you can so that you can take care of your family. Sure.
உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக சிறந்த வேலையை தேர்வு செய்யுங்கள் என்று நான் சபை மக்களுக்கு சொல்கிறேன்.
But don't let your mind be set on earthly things.
ஆனால் உங்களுடைய மனதோ பூமிக்குரிய காரியங்களிலே நிலைத்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
Use earthly things like a servant.
ஒரு வேலைக்காரனை போல நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் பயன்படுத்த
வேண்டும். Like you can have a servant in your house.
உங்கள் வீட்டில் வேலைக்காரன் இருக்கலாம்.
Money must be like that.
பணமும் வேலைக்காரனை போல தான் இருக்க வேண்டும்.
You can have 10 servants in your house.
உங்கள் வீட்டில் 10 வேலைக்காரர்கள் கூட இருக்கலாம்.
But don't let any of them take over the house.
ஆனால் அந்த வேலைக்காரர்கள் யாருமே உங்கள் வீட்டையே எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
Don't let money take over your life.
அதே போல பணம் உங்களுடைய ஜீவனையே எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
So that is what is happening to a lot of Christians today.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
But if you want the pure gospel,
உங்களுக்கு சுத்தமான சுவிசேஷம்
வேண்டும்.
யோவான் ஸ்நானகனுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். உங்கள் மனதை முழுமையாக திருப்புங்கள்.
From the kingdom of earth to now the kingdom of heaven.
பூமிக்குரிய ராஜ்யத்தை விட்டு இப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு திருப்ப வேண்டும்.
It's the heavenly things that are important now.
பரத்துக்குரிய காரியங்கள் தான் எனக்கு முக்கியமானது.
Not those earthly things.
பூமிக்குரிய காரியங்கள் அல்ல.
Just like I said earlier, the old methods of trying to preach people fear and guilt, we got to get rid of that.
பயத்தின் அடிப்படையிலே குற்ற உணர்வை உண்டாக்கி ஜனங்களை கீழ்ப்படிய வைக்கக்கூடிய பிரசங்கிக்கும் விதம் சொன்னேனே காலையிலே, அதிலிருந்து எங்கள் முழுமையாக விடுதலை பெற
வேண்டும்.
ஜனங்கள் எப்படியாவது தேவனுக்குரிய காரியங்களிலே மனதை வைக்க முடியாது. நீங்கள் அவர்களை
மாற்றிவிடுங்கள். Few people responded to him, those became his disciples.
ஆகவே யோவான் ஸ்நானம் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்த பொழுது வெகு சிலரே அவனுடைய சீஷராய் மாறினார்கள்.
You know, very few people.
மிக மிக சிலர் தான் இவனுடைய சீஷராய் மாறினார்கள்.
And you know what happened to those disciples?
இந்த சீஷர்களுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
Now see John chapter 1.
யோவான் 1 அதிகாரம்.
When they heard, it says here in verse 29,
35. 35 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
The next day John was standing with two of his disciples.
மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் இரண்டு பேரும் நிற்கும்போது,
and he saw Jesus walking by.
இயேசு அங்கே நடந்து போகிறதை பார்க்கிறார்.
And he said, there is the Lamb of God.
இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான்.
So what did these two disciples do?
இந்த இரண்டு சீஷர்களும் என்ன சொல்கிறார்கள்?
They said, goodbye John, we are going with him now.
யோவானே டாடா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இயேசுக்கு பின்னாக செல்கிறார்கள்.
John didn't hold them, hey, I didn't mean you should go after him.
நான் அவரை பின்னாடி போவதற்காக சொல்லவில்லை என்று சொல்லி யோவான் அவர்களை கையை பிடித்து இழுக்கவில்லை.
He was so happy.
அவன் சந்தோஷமுள்ளவனாக இருந்தார்.
It's a very beautiful word.
அருமையான ஒரு வாசகம்.
The disciples heard John the Baptist speak and they followed Jesus.
யோவான் அப்படி சொன்னதை அவ் இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
If the Lord does not come before I die,
நான் மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றால்,
I say that is what I want written on my tombstone.
என்னுடைய கல்லறையிலே இப்படி தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
They heard him speak and they followed Jesus.
இவர் பிரசங்கிக்க கேட்டார்கள், அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள்.
They did not follow Zach Poonen, they followed Jesus.
அவர்கள் ஜாக் பூனனை அவர்கள் பின்பற்றவில்லை, இயேசுவை பின்பற்றினார்கள்.
You must desire that in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை விரும்ப வேண்டும்.
They heard him speak and they followed Jesus.
அவர் பேசுவதை அவர்கள் கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
They heard her speak and they followed Jesus.
அவர்கள் கேட்டதை கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
You can be a sister.
நீங்கள் ஒரு சகோதரியா இருக்கலாம்.
You may not preach in a pulpit.
ஒரு பிரசங்க மேடையில் நின்று ஒருவேளை பிரசங்கிக்காமல் இருக்கலாம்.
But don't you speak to other ladies?
ஆனால் நீங்கள் மற்ற சகோதரத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள்.
You speak to your neighbors, you speak to so many people, sisters, don't you?
பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே பேசுகிறீர்கள், அநேக இடத்திலே பேசுகிறீர்கள். நீங்கள் பேசுவதில்லையா?
In fact, some people say that the women speak more than the men.
சிலர் என்ன சொல்கிறார்கள், ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக பேசுகிறார்களாம்.
I hope when people hear you speak they will follow Jesus.
நீங்கள் பேசுவதை ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
Never forget this phrase, John 1:37.
யோவான் 1 அதிகாரம் 37 வசனத்தை ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம்.
Make it the desire of your life.
உங்கள் வாழ்க்கையின் வாஞ்சையாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
They heard him speak and they followed Jesus.
அவன் அப்படி சொன்னதை அவ இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவை பின்பற்றார்கள்.
I pray that will happen every time I speak.
நான் பேசும்பொழுதெல்லாம் இது நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரசங்கத்தின் மேடையிலிருந்து மட்டுமல்ல,
but also in private conversation.
தனிப்பட்ட உரையாடல்களிலே பேசும்பொழுதும் கூட,
I speak to people.
நான் ஜனங்களிடத்திலே பேசுகிறேன்.
I speak to some young person.
சில வாலிபர்களிடத்திலே பேசுகிறேன்.
I hope he will hear me speak and follow Jesus better.
நான் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவை இன்னும் திறமையாய் பின்பற்றுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
Because I hope he sees something of Jesus in my life so that he can follow Jesus.
என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுனுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்றை பார்க்கிறபடினாலே அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
That should be your longing. That's my longing.
இது என்னுடைய பாரமாக இருக்கிறது. உன்னுடைய பாரமாக மாற வேண்டும்.
With all my heart, that is my longing.
என்னுடைய முழு இதயத்தோடு கூட சொல்கிறேன், இதுதான் என்னுடைய விருப்பம்.
They heard him speak and they followed Jesus.
அவர் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
So that's how John the Baptist was so happy. Oh, some more of my disciples have gone there. Wonderful.
Oh, innum konjam ennude sisral yesukku pinbatri yesukku pinnaga sendru vittarla nalladhu.
I had 30-40 some time ago. Now I only got about 15.
Enakku idhukku munba 30-40 sisral irundhala ippo 15 per dhaan irukkarargal.
And after some days it's only 5.
Innum konja naatkal sendra udane 5 per dhaan irupaar.
Where have they gone?
Enge sendru
vittarga? They're all following Jesus now.
Avar ellarum ippo yesuvai pinbatrukkarargal.
But one of these 4-5 people who were left.
Anal ippozhudhu இந்த 4-5 பேர்களிலே விட்டு போன 4-5 பேர்களில் ஒருவர்,
they were a bit concerned.
அவர்களுக்கு கொஞ்சம் உள்ளத்தில் கலக்கம் வந்து விட்டது.
So one of them came to John the Baptist.
அதிலே ஒரு சீஷர் இயேசு யோவான் ஸ்நானகத்திலே வருகிறார்.
In chapter 3.
மூன்றாம் அதிகாரம்
verse 26.
26 ஆம் வசனம்.
He came to John and said,
யோவானிடத்திலே வந்து,
Rabbi,
ரபி,
that man about whom you witnessed,
நீ சாட்சி சொன்னீரே அந்த யோர்தானுக்கு அக்கறையில் ஒரு இருந்தாரே.
He is also baptizing and a lot of people are going to him now, not to you.
அவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்திலே போகிறார்கள், உங்களிடத்திலே வருவதில்லையே.
Our group is becoming smaller.
இப்பொழுது நம்முடைய குழுவானது இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது.
And his group is becoming bigger.
அவருடைய குழுவோ இப்பொழுது பெரிதாகி கொண்டே போகிறது.
What did John say?
யோவான் என்ன சொன்னார்?
Verse 27, a man can receive nothing unless it's given him from heaven.
பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்கிறார்.
You heard me say, I'm not the Christ. I was sent before him.
நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் தான் சாட்சிகள்.
He is the bridegroom.
அவர்தான் மணவாளன்.
I am only a friend, verse 29.
29 ஆம் வசனத்தில் நான் அவருக்கு தோழன் தான்.
And you know the bride may be talking to the friend of the bridegroom before the bride wedding starts.
திருமணம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாக வரைக்கும் அந்த மணவாளன் தோழனோடு கூட பேசிக்கொண்டிருப்பான்.
The bride is talking to a friend of the bridegroom.
மணவாளன் மணவாட்டினுடைய சிநேகிதனத்திலே.
The bride
மணவாட்டி மணவாளனுடைய சிநேகிதனத்திலே பேசிக்கொண்டிருப்பான்.
Yeah, wedding is not started yet.
இன்னுமாய் திருமணம் நடக்கவில்லை.
Here is the bride talking to the friend of the bridegroom.
இங்கே இப்பொழுது மணவாட்டி மணவாளனுடைய நண்பனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
And then the bridegroom comes.
இப்பொழுது மணவாளன் வருகிறார்.
What should the bride do?
இப்பொழுது மணவாட்டி என்ன செய்ய வேண்டும்?
Because you are the bridegroom, what do you want the bride to do?
நீங்கள் தான் மாப்பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெண் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? மாப்பிள்ளை வரும்பொழுது பெண் என்ன செய்ய வேண்டும்?
My bridegroom has come. Goodbye. I'm going.
இப்பொழுது உங்களுடைய நண்பனிடத்திலே மாப்பிளை வந்து விட்டார், ஆகவே டாட்டா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது பெண் உங்களிடத்தில் வந்துவிட வேண்டும்.
But if the friend holds on to her, no, don't go, I'll come here.
ஆனால் அந்த நண்பனோ உங்களை கையை பிடித்து விட்டு பெண் நீ போக கூடாது என்று சொல்லி பிடித்துக் கொண்டால்
then he is a crook, he is a deceiver.
அவன் அப்பொழுது ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் என்று நாம் சொல்லலாம்.
Some preachers are like that.
சில பிரசங்கியார்கள் இப்படி இருக்கிறார்கள்.
They don't want people to be connected to Jesus.
இயேசுவோடு கூட ஜனங்கள் தொடர்புடையவர்களாய் மாற வேண்டும் என்று இவர்களுக்கு விருப்பம் இல்லை.
Some pastors are like that.
சில பாஸ்டர்மார்கள் அப்படி இருக்கிறார்கள்.
Brother, you want to find the will of God? Come to me. I'll find God's will.
நீங்கள் தேவ சித்தம் கண்டுபிடிக்க வேண்டுமா? என்னிடத்திலே வாருங்கள், நான் கண்டுபிடித்து சொல்கிறேன் என்று சொல்வார்.
You can't go directly to Jesus.
நீங்கள் நேரடியாக இயேசுவினிடத்திலே போக முடியாது.
What a deception.
எவ்வளவு ஏமாற்றத்தனம்.
John the Baptist was not like that.
யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்டவராய் இல்லை.
He said, I'm only a friend of the bridegroom.
நான் மணவாளனுக்கு தோழன்.
The bride was talking to me.
மணவாட்டி என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
Now the bridegroom has come.
இப்பொழுது மணவாளன்
வந்துவிட்டார். They are going after him.
எல்லாரும் அவர் பின்னாக போகிறார்கள்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Last part of verse 29, I am so excited, my joy has become full.
இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று 29 வசனம் கடைசியிலே சொல்கிறார்.
I was so excited, verse 29, when I heard the bridegroom's voice.
மணவாளனுடைய சத்தத்தை கேட்டபொழுது நான் சந்தோஷப்படுகிறேன்.
I was just talking to her so that she doesn't run after some other man. That's why I was talking to her till the bridegroom comes.
மணவாளன் வரையும் வரைக்கும் மணவாட்டி வேறு யார் பின்னாக போய்விடக் கூடாது, ஆகவே தான் நான் மணவாட்டியோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன்.
Now I hear the bridegroom's voice. I'm so happy. Yeah, please go.
இப்பொழுது மணவாளனுடைய சத்தம் கேட்கிறது, ஆகவே தயவு செய்து போங்கள்.
They heard him speak and they followed Jesus.
அவர் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
That is the best preacher, best elder brother in the whole world.
இவர்தான் முழு உலகத்திலேயும் சிறந்த மூப்பர், சிறந்த பிரசங்கியா.
Do you want to be like that?
நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Nobody follows you.
யாருமே உங்களை பின்பற்ற வேண்டாம்.
You know you're not popular.
நீங்கள் பிரபலமாகவில்லை என்றால் பரவாயில்லை.
You connect everybody to Jesus.
எல்லாரையும் இயேசுவோடு கூட தொடர்புபடுத்தி விடுகிறீர்கள்.
You don't want anybody to follow you.
யாருமே உங்களை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லை.
And people who are consulting you. Now they have stopped consulting you. They have started going directly to Jesus. Are you excited?
இதுவரை உங்களையே வந்து ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், உங்களிடத்திலேயே வந்து கொண்டிருந்தார்கள், இப்போது நிறுத்திவிட்டு இயேசுவண்டை போய்விட்டார்கள், இதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமா?
Definitely. That means they have grown up.
கண்டிப்பாக அப்படி என்றால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள்.
Do you desire that for your flock in your churches?
உங்களுடைய சபைகளிலே இருக்கக்கூடிய மந்தையை குறித்து இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா?
And he said, verse 30, he must increase and I must decrease.
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று 30ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
I'll tell you a little secret.
ஒரு சிறு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you want Jesus to increase in your church, you decide I must decrease.
இயேசு உங்கள் சபையிலே பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் சிறுக வேண்டும்.
I'll tell you one of the sad things I have seen in our churches.
நம்முடைய சபைகளிலே நான் கண்ட துக்கமான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
That there are elder brothers who don't want to decrease.
சில மூப்பர்கள் அவர்கள் சிறுக விரும்புவதில்லை.
They want to keep on increasing that everybody is only dependent on them.
ஒவ்வொருவரும் இவரையே சார்ந்திருக்கும்படியாய் இவரே பெருக வேண்டும் என்று விரும்புகிறார்.
So even after many years they are still sitting there like maharajas.
இவ்வளவு ஆண்டுகளாகியும் அங்கே அவர்கள் மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
All the slaves sitting there.
அங்கே எல்லா அடிமைகளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They never want anybody else to be a maharaja because they are the only maharaja.
இவர்கள் ஒருவர்தான் மகாராஜாவா இருக்கிறபடினாலே வேறு எந்த மகாராஜாவும் உண்டாகிவிடக் கூடாது.
This is the mark of an Old Testament congregation. This is not New Testament church.
பழைய ஏற்பாட்டு ஒரு சங்கத்துக்கு அடையாளமாக தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடையாளம் இது அல்ல.
Moses sat like a big maharaja.
மோசே அங்கே பெரிய மகாராஜா போல உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
Was that the body of Christ?
அது கிறிஸ்துவின் சரீரமா? இல்லை, இல்லவே இல்லை.
He was a good man.
அவர் நல்ல மனிதர்.
But he did not build the church.
ஆனால் அவர் சபையை கட்டவில்லை.
He did a good Old Testament job.
அவர் நல்ல ஒரு பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை செய்தார்.
We have good brothers in our churches today exactly like Moses building an Old Testament congregation.
மோசே எப்படி பழைய ஏற்பாட்டு ஆலோசனை சங்கத்தை கட்டினாரோ அல்லது சபையை கட்டினாரோ அதே போல இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்?
They don't have the spirit of John the Baptist saying I must decrease.
நான் சிறுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோவான் ஸ்நானனுடைய ஆவி அவர்களுக்கு இல்லை.
I must become smaller and smaller and smaller and smaller as each year goes by in the church so that other people come up and up and up and up and up and up and up.
மற்ற சகோதரர்கள் மேலே எழும்பி வரும்படியாக ஒவ்வொரு ஆண்டும் நான் அப்படியே சிறுகி 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 போக வேண்டும் என்ற யோவான் சொன்ன இந்த ஆவி அவர்களுக்கு இல்லை.
That's why Jesus said in the history of the world there's never been a greater prophet than John the Baptist.
இந்த உலக சரித்திரத்திலே யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று இயேசு அதற்காக தான் சொன்னார்.
That is what every father should desire for his children.
ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இப்படி தான் வாஞ்சிக்க வேண்டும்.
That they have a connection with Christ now, not following Christ because they see me.
அவர்கள் என்னை பார்க்கிறபடினாலே இயேசுவை பின்பற்றுவதல்ல, அவர்கள் இப்பொழுது இயேசுவோடு கூட ஒரு தொடர்பு உண்டானபடினாலே அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்.
But there was something that John's father, John the Baptist's father, said in Luke chapter 1.
லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் ஒன்றை சொன்னார்.
What he prophesied when this John the Baptist was going to be named and after he was birthed.
யோவான் ஸ்நானன் பிறந்ததற்கு பிறகு அவர் பெயரிட அவருக்கு பெயர் வைக்கும் பொழுது என்ன சொன்னார்?
It says here in Luke 1:67 his father was filled with the Holy Spirit.
லூக்கா 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
and then he prophesied
தீர்க்கதரிசனமாக சொன்னார்.
So when you are filled with the Holy Spirit and you prophesy you can be pretty sure that is from God.
ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் முழு நிச்சயமாக நம்பலாம்.
And he says here concerning John the Baptist.
யோவான் ஸ்நானகனை குறித்து இவர் இங்கே இப்படி சொல்கிறார்.
Because John the Baptist was going to be the forerunner for Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் வர போகிறார்.
And so he says,
ஆகவே அவர் சொல்கிறார்,
Praise the Lord, verse 68, who has visited us and accomplished redemption.
இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்கிறார்.
He has raised up, verse 69, a horn of salvation, that is Jesus.
ரட்சிப்பின் கொம்பை அவர் உண்டாக்கியிருக்கிறார், உயர்த்தியிருக்கிறார், அதான் இயேசு கிறிஸ்து.
And concerning this Jesus, all the prophets, verse 70, prophesied in the old time.
இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் பல தேவ பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள்.
And verse 71, what did they prophesy?
என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார்கள்?
Salvation from all our enemies.
எல்லா விரோதிகளிலிருந்தும்.
And from the hand of all who hate us. 71.
நம்மை பகைக்கிறவர்களுடைய எல்லா மக்களிடத்திலிருந்தும் விடுதலை. 74ஆம் வசனம்.
Who is the one who hates you the most?
நம்மை பகைக்கிற அதிகமாய் பகைக்கிறவர்கள் யார்?
Who?
யார்?
Satan.
சாத்தான்.
Total salvation from him.
அவனிடத்திலிருந்து ஒரு முற்றுமாய் காணப்படுகிற ஒரு ரட்சிப்பு.
Could not get that in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை.
They could only get salvation from the Philistines and the Canaanites.
பிலிஸ்தியர்கள் கானானியர்களிடத்திலிருந்து தான் அவர்களுக்கு விடுதலை
கிடைக்கும். Now from the hand of everybody who hates us.
ஆனால் இப்பொழுது நம்மை பகைக்கிற யாருடைய கைகளில் நின்றும் நமக்கு விடுதலை.
And after we are delivered verse 74 from the hand of all these enemies.
இந்த சத்துருக்களுடைய கைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்த பிறகு
74
வசனம்,
we can now serve God without fear.
நாம் பயமில்லாமல் இப்பொழுது அந்த தேவனுக்கு ஊழியம் பண்ண முடியும்.
That was the goal.
இதுதான் அந்த லக்கு.
Till now 1500 years we have served with fear.
இவ்வளவு ஆண்டுகளாக பயத்தோடும் அடிமைத்தனத்திலிருந்து தான் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள்.
If I don't pay my tithe I'll get a curse.
நான் தசம பாகத்தை செலுத்தாவிட்டால் எனக்கு சாபம் வந்துவிடும்.
If I go around with these ornaments I'll be punished.
நகையோடு கூட நான் போய் கொண்டிருந்தேன் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் எனக்கு தண்டனை கிடைக்கும்.
Isaiah said that.
ஏசாயா அதை சொன்னார்.
And if I don't obey God I'll get boils and itch and all that from which I cannot be healed.
கீழ்ப்படியாவிட்டால் குணமாக்கப்படக்கூடாத கொப்பளங்கள் பருக்கள் சொறிகள் சிரங்குகள் உண்டாகும்.
I'm living in fear all the time but I'm obeying.
நான் எப்பொழுதுமே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன்.
It's like children who are afraid of a very strict father.
மிகவும் கண்டிப்பான ஒரு தகப்பனை பார்த்து பயப்படுகிற பிள்ளைகளை போல.
Beats them so hard for small disobedience.
சிறு கீழ்ப்படியாமைக்கும் மிகவும் கடினமாய் அடிக்கக்கூடிய தகப்பன்மார்கள்.
So in the evening when the father comes from work.
ஆகவே மாலையிலே வேலையை விட்டு தகப்பனார் திரும்பி வரும்பொழுது.
And they knock at the door.
அப்பா கதவை தட்டுகிறார்.
They can recognize the father's knock.
இப்போ அப்பா எப்படி கதவை தட்டுவார் என்று பிள்ளைகள் கண்டுபிடித்து விடுவார்கள்.
It's a loud knock. Everyone, this daddy has come.
பயங்கரமான ஒரு தட்டை கேட்ட உடனே அப்பா வந்து விட்டார்.
They started trembling.
எல்லாரும் நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள்.
Daddy says, come.
You want?
Come.
உடனே வந்து விடுவார்.
Do this.
இதை செய்.
Like the military, they do immediately.
ராணுவத்திலே செய்கிறது போல உடனே செய்கிறார்கள்.
Is that the type of obedience God wants?
இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு தேவையா?
No.
இல்லை.
He is also a father.
அவரும் ஒரு தகப்பன்.
To deliver us from all fear.
எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறார்.
So that we serve him without fear.
பயமில்லாமல் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியா. 71 வசனம்.
Dear elder brothers.
அருமையான மூப்பர்களே.
Are you getting the people in your church to serve God without fear?
உங்கள் சபைகளில் இருக்கிறவர்கள் பயமில்லாமல் ஊழியம் செய்ய முடியா அவர்களை கொண்டு வருகிறீர்களா?
Remember what we said in the beginning, there is no fear in love.
ஆரம்பத்திலே நாம் சொன்னமே அன்பிலே பயம் இல்லை. அது ஞாபகம் இருக்கிறதா?
Or everybody is obedient like those trembling children in this father's house.
அல்லது இந்த தாப்புனருடைய வீட்டிலே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளைப் போல கீழ்ப்படுகிறார்களா?
Do you want a church like that?
இப்படிப்பட்ட சபை உங்களுக்கு தேவையா?
Everybody trembles out of fear of you and does what is right.
உங்களை பார்த்த உடனே பயம், ஆகவே நன்மையே செய்கிறார்கள்.
And when you're not there they just live ungodly lives.
நீங்கள் அங்க இல்லாத பொழுது துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறார்கள்.
That's not the church.
அது ஒரு சபை அல்ல.
It's an old testament congregation.
அது ஒரு பழைய ஏற்பாட்டு கூடுகைதான்.
In the New Testament church there is no fear.
புதிய ஏற்பாட்டு சபையிலே பயம் இல்லை.
Perfect love has cast out fear.
பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
And if you say but brother Zach our church will become worldly if we don't have fear.
பயம் இல்லாவிட்டால் சகோதரர் சகரியாப்பன் அவர்களே முழு உலக பிரகாரமான சபையாய் மாறிவிடும் என்று நீங்க சொல்கிறீர்களா?
Then it really proves you are an Old Testament congregation.
ஆம், அப்படி உண்மையாலுமே உங்களுடைய கூடுகையானது பழைய ஏற்பாட்டு கூடுகைதான் என்பதை இது நிரூபித்து விட்டது.
How to find out whether these animals are pigs or cats?
இந்த மிருகங்கள் எல்லாம் பன்றிகளா பூனைகளா என்று எப்படி கண்டுபிடிப்பது?
Now they look clean because we have tied them with so many ropes.
அநேக கயிறுகளை வைத்து கட்டி இருப்பதனாலே பார்ப்பதற்கு சுத்தமாய் காணப்படுகிறது.
Release them.
கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள்.
No brother if you release them aray they will all become dirty in 5 minutes they'll become dirty.
5 நிமிஷம் போதும் கட்டை அவிழ்த்து விட்டால் போதும் சாக்கடைக்குள்ளே போய் குதித்து விடும் எல்லாம் அழுக்காகி விடும்.
Then they are definitely pigs only not cats.
அப்படியானால் கண்டிப்பாக எல்லாம் பன்றிகள் தான் பூனைகள் அல்ல.
You have produced a church full of pigs. They look clean because you have made so many rules in that church.
நீங்கள் இந்த சபையில் अनेक விதிகளை கொண்டு வந்திருக்கிறபடியாலே அவைகள் பார்ப்பதற்கு பரிசுத்தமாய் இருப்பது போல காட்சியளிக்கிறது.
I can give you a simple rule for keeping 100 pigs clean forever.
என்றென்றைக்கும் 100 பன்றிகளை சுத்தமாக வைப்பதற்கு நான் உங்களுக்கு விதிகளை கொடுக்க முடியும்.
Tie them all with ropes.
எல்லா பன்றிகளையும் கயிறால் இறுக்கி கட்டி விடுங்கள்.
Keep them inside one room. Don't let them escape from that room.
எல்லாரும் ஒரே அறையிலே இருக்க முடியாய் அவர்களை அடைத்து விடுங்கள். அந்த வீட்டிலிருந்து தப்பி போக விடாதீர்கள்.
You will have perfect clean pigs forever.
என்றென்றைக்கும் உங்களுக்கு பூரணமான சுத்தமான பன்றிகள் அங்கே தங்கி இருக்கும்.
Just spray some perfume on them every day. They'll smell nice also every day.
தினமும் சென்ட் போடுங்கள் பன்றிகளுக்கு நல்ல வாசனை பன்றிகள்.
Everybody will come and say what a nice church you have. Everybody is so clean and smells nice.
எல்லாரும் எவ்வளவு பரிசுத்தமான சபை நல்ல வாசனை வீசுகிறது எவ்வளவு நன்றாக இருக்கிறார் நல்ல சபை ஆயிட்டு.
You got a wonderful church.
சகோதரரே உங்களுக்கு அற்புதமான ஒரு சபை இருக்கிறது.
You really want to find out?
உண்மையாலுமே நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா?
Get rid of all those rules.
இப்பொழுது அந்த விதிகள் எல்லாம் தளர்த்தி விடுங்கள்.
Open the doors.
கதவுகளை திறந்து விட்டு விடுங்கள்.
Take out the ropes.
கயிறுகள் எல்லாம் கழற்றி விடுங்கள்.
Free them.
சுயாதீனம் கொடுத்து விடுங்கள்.
Then let us see.
அதற்கு பிறகு நாம் பார்க்கலாம்.
After one or two months.
ஒன்று இரண்டு மாதங்கள் கழித்து என்ன ஆகிறது என்று பார்க்கலாம்.
How nice they smell.
எவ்வளவு நல்ல வாசனை வீசுகிறதா?
How they behave.
எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
How they dress.
எப்படி ஆடை அணிகிறார்கள்?
Everything has become worldly.
எல்லாமே உலக பிரகாரமானதாய் மாறுகிறதா?
That proves that for 20 years you built an old covenant congregation. As soon as you released them, they became pigs.
இந்த லௌகீகம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், 20 ஆண்டுகளாக பழைய ஏற்பாட்டு கூடையை தான் கட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள். கட்டை அவிழ்த்த உடனே அவர்கள் பண்டிகளாக,
they were already pigs, but they became manifest as pigs.
அவைகள் ஏற்கனவே பன்றிகளாக தான் இருந்திருக்கிறது, இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட பன்றிகளாக மாறிவிட்டது.
Now I'll tell you another thing.
இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Supposing you spent even one or two years converting these pigs into cats.
நீங்கள் ஒன்று இரண்டு ஆண்டுகள் செலவழித்து இந்த பன்றிகள் எல்லாம் பூனைகளாக மாற்றி விட்டீர்கள் என்றால்,
What is the difference between a pig and a cat?
ஒரு பன்றிக்கும் ஒரு பூனைக்கும் என்ன வித்தியாசம்?
A cat has got an inward desire to be clean all the time.
எப்பொழுதுமே சுத்தமாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உள்ளான ஒரு அவா அந்த பூனைக்கு உண்டு.
Just like a pig has got an inward desire to be dirty all the time.
எப்பொழுதுமே அசிங்கமாகவே இருக்க வேண்டும் என்று உள்ளாக பன்றிக்கு காணப்படுகிற ஒரு வாஞ்சையை போல.
Great passion to be dirty. The cat has got a great passion to be clean.
பன்றிக்கு அசுத்தமாக வேண்டுமே என்றதன ஒரு பெரிய வாஞ்சை இருப்பது போல, பூனைக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற ஒரு பெரிய வாஞ்சை இருக்கு.
That's how pigs are. They see some filthy stuff there. Let me go and eat.
அசிங்கத்தை பார்க்கிறது உடனே ஆ என்று அங்கே போகிறது பன்றிகள்.
That's how pigs are.
இப்படி தான் பன்றிகள் காணப்படுகிறது.
Some internet pornography or something. Let me go and get that.
இந்த இமெயிலை பார்க்கக்கூடிய, இன்டர்நெட்டிலே பார்க்க, இணையதளத்திலே பார்க்கக்கூடியதான அசிங்கமான காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது ஆ என்று போய் விடுகிறது.
Some dirty movie advertised. No believer is watching. I must go and see that.
அசுத்தமான ஒரு சினிமா இங்கே காட்ட போகிறார்கள். விசுவாசிகள் யாரும் இங்கே இல்லை வெளியூர். ஆகவே இப்பொழுது நான் போய் பார்க்கிறேன்.
That is a pig.
அது ஒரு பன்றி.
It's got an inward desire to be dirty.
எப்பொழுதும் அசுத்தமாகவே காணப்பட வேண்டும் என்கிறதான உள்ளான ஒரு வாஞ்சை.
But in the church he is held with ropes and all, he looks clean.
ஆனால் சபையிலே இப்பொழுது விதிகள் என்றதான கயிறுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே பரிசுத்தமாக இருப்பது போல காட்சி அளிக்கிறது.
But a cat.
ஆனால் ஒரு பூனை.
If it sees some dirty water there.
அசுத்தமான தண்ணீரை பார்த்தால்,
or some rubbish,
அல்லது ஒரு குப்பையை பார்த்தால்,
it doesn't go near the garbage bin.
அது அந்த குப்பை தொட்டி பக்கமே போவதில்லை.
See, dogs and pigs and all will go to the garbage.
நாய்களும் பன்றிகளும் குப்பை தொட்டியை போய் கிளறி கிளறி சாப்பிடும்.
A cat is always trying to keep itself clean.
ஆனால் ஒரு பூனை எப்பொழுதுமே தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறது.
I've sometimes seen a cat licking itself, licking itself, licking itself.
நான் சில சமயத்திலே பூனைகளை பார்த்திருக்கிறேன். அது எப்பொழுது பார்த்தாலும் தன்னை உடம்பை நக்கிக் கொண்டே இருக்கும். நக்கி 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 தூய்மையாக்கும்.
I look carefully. Is there any dirt there?
நான் கவனமாய் பார்ப்பேன். ஏதோ அழுக்கு இருக்கிறதா? இந்த பூனை இவ்வளவு துடைக்கிறதே.
No dirt at all.
அது அழுக்கே பார்க்க முடியாது.
Why is it always licking itself?
ஆனாலும் ஏன் தன்னையே அது நக்கிக் கொண்டே இருக்கிறது?
Because it has a tremendous passion to be totally pure.
முழுமையாக சுத்தமாய் இருக்க வேண்டுமே என்றதான ஒரு அளவு கடந்த விருப்பம் அதற்கு காணப்படுகிறது.
It's a picture of a believer who is always judging himself.
எப்பொழுதுமே தன்னையே நியாயந்தீர்த்துக் கொண்டிருக்கிறதான ஒரு விசுவாசிக்கு
காட்சியாக
அவர் பரிசுத்தமாக
இருக்கிறார்.
ஆனாலும் தன்னைத்தானே நியாயந்தீர்த்துக் கொண்டிருக்கிறார்.
There is some small speck of dust there. Let me clean it away.
ஏதோ ஒரு சிறு தூசி வந்து விட்டது, அதை நான் சுத்தம் செய்யட்டும்.
Now if you have converted your 100 pigs into 100 cats.
நீங்கள் இந்த 100 பன்றிகளை 100 பூனைகளாக மாற்றி விட்டீர்கள்.
Then you can take away the ropes.
இப்பொழுது கையில் எல்லாம் எடுத்து விடலாம்.
Open the doors.
கதவுகளை திறந்து விடலாம்.
Let them go for a walk.
இப்பொழுது அவர்கள் ஒரு வாக்கிங் போகட்டும்.
Okay, cats go away, come back after 1 month.
பூனைகளே இப்பொழுது போய் விடுங்கள், ஒரு மாதம் கழித்து திரும்பி வாருங்கள்.
And they all come back after 1 month.
ஒரு மாதம் கழித்து எல்லாம் திரும்பி வருகிறது.
Absolutely clean.
முற்றிலுமாக சுத்தமாக காணப்படுகிறது.
Brother, you have really built a New Testament church.
சகோதரரே, உண்மையாலுமே ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள்.
Now you ask yourself,
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்,
what type of churches are we building?
நாம் எவ்விதமான சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம்?
Pigs which are clean, held with ropes and locked inside rooms with doors and rules and regulations.
விதிகள் பிரமாணங்கள்ங்கிறதுனால கயிறுகளை கட்டப்பட்ட பன்றிகள் முற்றிலும் பூட்டப்பட்ட கதவுகள் வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சபையை
கட்டிக்கொண்டிருக்கிறோம்
அல்லது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே வாழ்க்கை மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசிகளை
கட்டியிருக்கிறோம்
தண்ணீரினாலே மட்டுமல்ல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய மக்கள்
One is a baptism of water, the other is a baptism of fire.
ஒன்று தண்ணீரினாலே கொடுக்கக்கூடிய ஸ்நானம் இன்னொன்று அக்கினினாலே கொடுக்கக்கூடிய ஸ்நானம்.
That's what John the Baptist said.
இதைத்தான் யோவான் ஸ்நானகர்
சொன்னார். If I can only put you in the water, your outside will be clean.
நான் உங்களை தண்ணீரினாலே மட்டுமே ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். வெளிப்புறமாக நீங்கள் சுத்தமாவீர்கள்.
And outside you will look clean but you may still be a pig.
நீங்கள் வெளிப்பிரகாரமாக நீங்கள் சுத்தமாக காட்சியளிக்கலாம் ஆனால் உள்ளேயோ பன்றிகளாகவே இருக்க முடியும்
எனக்கு
பின்னாக ஒருவர் வருகிறார் அவர் உங்களை அக்கினினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார்
you know when they in this Kolar gold fields and all when they dig the gold out from under the ground 10,000 feet under the ground
10,000 அடி ஆழத்திலே காணப்படக்கூடிய தங்கங்களை எல்லாம் சுரங்கத்திலே கோலார் தங்க சுரங்கத்திலே வெட்டி எடுக்கிறார்கள்
they pull it out
தங்கத்தை எடுக்கிறார்கள்
you know first of all it is mixed with so much mud and dirt and so many things this gold
இப்பொழுது காணப்படுகிற பொன்னை போல இருக்காது அது எவ்வளவோ மண்ணினாலேயும் மற்ற அசுத்தங்களினாலும் அது கலந்து காணப்படும்
so they first put it in the water to get rid of all the dirt
அந்த அழுக்குகளை நீக்குவதற்கு தண்ணீரிலே போட்டு அதை கழுவுகிறார்கள்
and the outside looks clean
இப்பொழுது வெளிப்புறமாக பார்க்கும்போது சுத்தமாக காட்சியளிக்கிறது
scrub it with soap and water it is still clean
சோப்பு தண்ணீரை வைத்து அவர்கள் சுத்தம் பண்ணுகிறார்கள் அது இன்னும் சுத்தமாக காணப்படுகிறது
it's not pure gold
ஆனாலும் அது சுத்தமான தங்கம் அல்ல
because even though the outside dirt and all is gone
veliye kaanapadugira alukku poi vittalum kuda
it's mixed with some other metals and all
innum pira ulogangalinaale adu kalandu kaanapadugirathu
so they put it in the fire
agave adai akkinile neruppile podugirargal
and when it's put in the fire
neruppile podapatta udane
all those internal other metals and all melt off
ulle kaanapadugira pira ulogangal ellam uruga aarambithu vidugirathu
and you finally get the pure gold
kadaisiyaga sutta thangam appadi kaanapadugirathu
first there's the washing with water and then the cleansing by fire
a mudhalavathu thannirnale kaluvapadal piragu akkininale sutthiyirikkapadal
so if you have only been baptized in water
தண்ணீரினாலே மட்டுமே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால்
that only proves that you got a clean conscience if your outside is okay
அது உங்களுக்கு சுத்தமான மனசாட்சி இருக்கிறது உங்களுடைய வெளிப்பிரகாரம் சுத்தமாக இருக்கிறது என்பதை மட்டுமே காட்டுகிறது
but if you allow the holy spirit to baptize you in fire
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அக்கினினாலே ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால்
it will change your nature inside
அது உங்களுடைய உள்ளான சுபாவத்தை மாற்றி விடும்
see many people think that How do you know whether in the church they believe in the fullness of the Holy Spirit?
ஒரு சபையானது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நம்புகிறதா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
We are walking through a town and attending so many church services.
ஒரு புது
20 church services.
ஒரு புது ஊருக்கு போகிறீர்கள் எந்த சபைக்கு போறதென்று தெரியவில்லை ஆகவே 20 சபைகள் காணப்படுகிறது ஒவ்வொரு சபைக்காய் போகிறீர்கள்.
And one church everybody sings very quietly.
ஒரு சபைக்கு போகல் அமைதியாக பாட்டு பாடுகிறார்கள்.
Just like it's a funeral.
அடக்காராதனை நடக்கிறது போல உங்களுடைய ஆராதனை காணப்படுகிறது
ஓகே
சரி
you go to another church
இன்னொரு சபைக்கு போகிறீர்கள்
oh they are jumping and shouting and praying
அங்கே குதித்து நடனமாடி பாட்டு பாடி ஆராதிக்கிறார்கள்
they even bounce on their knees I've seen people do that
நான் சில சபைகளிலே பார்த்தேன் முழங்காலிலே நின்று கொண்டு குதிப்பார்கள்
I don't know how they do it but they do it
எப்படி செய்கிறார்கள் எனக்கு தெரியவேனா முழங்காலில் நின்று குதிப்பார்கள்
must be many years of practice
அநேக வருடங்களாக அவர்கள் அதற்கு பயிற்சி எடுத்து இருந்திருப்பார்கள் போல
shouting and yelling and
சத்தம் போட்டு கத்துகிறார்
then you go to another church is all quiet
திருப்பி இன்னொரு சபைக்கு போறில் எல்லாம் அமைதியாக இருக்குது
and you know most people would say this
अनेகர் இதை சொல்வார்கள்
that these churches which make a lot of noise those are the churches who are filled with the holy spirit
அதிக சத்தம் போடுகிற சபை தான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சபை என்று अनेகர் சொல்வார்கள்
how do you know that
உங்களுக்கு அது எப்படி தெரியும்
do you know how the people live there
அங்கே ஜனங்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா
there was one man who came to the bangalore church
bangalore சபைக்கு ஒரு மனிதர் வந்தார்
and he said to me
அவர் என்ன சொன்னார்
you don't have holy spirit here
என்ன உங்கள் சபையில பரிசுத்த ஆவியே இல்லையா
I said how do you know that
உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன்
have you come and lived in our homes to see whether we are living holy or not
நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறோமா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு எங்கள் வீடுகளிலே வந்து குடும்பங்களிலே தங்கி இருக்கிறீர்களா
do you know anything about how I handle money to see whether I am holy or not
பணத்தை நான் எப்படி புழங்குகிறேன் அதிலே பரிசுத்தமாய் இருக்கறானா இல்லையா என்று உங்களுக்கு தெரியுமா
no
இல்லை இல்லை
not enough noise here
இங்கே சத்தமே இல்லை
ஓ சரி that is the difference
அதான் வித்தியாசம்
my trinity is father son and holy spirit
என்னுடைய திரித்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்
your trinity is father son and noisy spirit
உங்களுடைய திரித்துவம் பிதா குமாரன் சத்தம் போடுகிற ஆவியானவர்
father and son we are the same
பிதா குமாரன் ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான்
பட் ஸ்பிரிட் மைன் இஸ் ஹோலி ஸ்பிரிட் யுவர்ஸ் இஸ் நாய்ஸி ஸ்பிரிட்
எங்களுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியானவர் சத்தம் போடுகிற ஆவியானவர்
யுவர் ஸ்பிரிட் கிவ்ஸ் யூ நாய்ஸ் மை ஸ்பிரிட் கிவ்ஸ் மீ ஹோலினஸ்
உங்களுடைய ஆவி உங்களுக்கு சத்தத்தை கொடுக்கிறது எங்களுடைய ஆவி உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது
நவ யூ கோ டு யுவர் பைபிள் அண்ட் see which is the trinity in the bible
இப்பொழுது வேதத்திலே போய் அங்கே சொல்லப்பட்ட திரித்துவம் என்ன என்று பாருங்கள்
is it noisy spirit or holy spirit there
சத்தத்தின் ஆவியா பரிசுத்தத்தின் ஆவியா
that is the difference
அதான் வித்தியாசம்
don't be deceived by all this
இவைகளினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம்
making noise is good I believe in making a joyful noise to the lord
தேவனுக்கு களிப்போடு கூட சத்தம் போட்டு துதிப்பது நல்லதுதான் அதிலே நான் நம்புகிறேன்
I don't believe in speaking softly
மெதுவாக தான் பேச வேண்டும் என்று நம்புவதில்லை
we must raise our voice and praise the lord
நாம் சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்க வேண்டும்
but you don't have to be filled with the holy spirit to do that you can get drunk with alcohol and do that also
பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றால் தான் சத்தம் போட்டு துதிக்க முடியும் என்று சொல்லி அல்ல நீங்கள் அங்கே போய் சாராயம் குடித்தாலே சத்தம் போட முடியும்
I'll tell you that
நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்
I'm not asking you to do it.
நீங்க செய்யுங்கள் என்று நான் யாரையும் கேட்கவில்லை.
But let's say somebody else.
வேற யாரோ ஒருவர்
இங்க வந்து drunk somewhere.
யாரோ ஒருவர் குடித்து விட்டார்.
And he comes here.
அவர் இங்கே வருகிறார்.
Maybe he was here once before years ago so he's backslidden now.
ஏதோ பல ஆண்டுகள் முன்பாக இந்த சபையில இருந்தவர் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது பின்வாங்கி போய் விட்டார். குடிக்க போய் விட்டார்.
So he knows all the songs because he was here for some years.
இங்க ஏற்கனவே அவர் இருந்தபடினாலே இங்க பாடுகிற பாடல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்.
So he's gone now he's backslidden.
அவர் பின்வாங்கி போய் விட்டார்.
He gets drunk.
நன்றா குடித்து விட்டார்
கான்ஃபரன்ஸ் going on let me come for the conference
ஏதோ கான்ஃபரன்ஸ் நடக்கிறதே போய் பார்ப்போம் என்று சொல்லி இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு வருகிறார்
he staggers and comes to the meeting
ஏதோ தட்டு தள்ளாடி அவர் இந்த கூட்டத்துக்கு வருகிறார்
he will shout louder than all of you I tell you and sing those songs
அந்த பாடலை நீங்கள் பாடுறதை காட்டிலும் அதிக சத்தம் போட்டு அவர் பாடுவார் நான் உங்களுக்கு
சொல்றேன் you think he has repented he has come back
ஓ மனதிரும்பி வந்து விட்டார் என்று நீங்க நினைக்கிறீர்கள் இல்ல இல்ல இல்ல
he's only drunk
அவர் குடித்து இருக்கிறார் அவ்வளவுதான்
it's not holy spirit it is some other spirit
ஆ பரிசுத்த ஆவி இல்ல வேற ஏதோ ஒரு ஆவி
So, Holy Spirit will make you holy.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குவார்.
Fire.
அது ஒரு அக்கினி.
Burns all the impurity.
அது எல்லா அசுத்தங்களையும் எரித்து அது அகற்றி விடுகிறது.
Delivers you from that slavery of serving out of fear and guilt.
பயத்தின் அடிப்படையிலே குற்ற உணர்வின் அடிப்படையிலே ஊழியம் செய்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது.
So what did Zacharias say here?
ஆகவே சகரியா இங்க என்ன சொல்கிறார்?
The Jesus has come verse 74 Luke 1:74.
லூக்கா 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்
74 to deliver us from all our enemies.
தமிழிலே 71 வசனம் உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு
that we can serve him without fear.
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக.
How often?
எவ்வளவு அடிக்கடி செய்ய வேண்டும்
all our days
நம்முடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
all our days without fear
பயமில்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு
Jesus has come
இதற்காக தான் இயேசு வந்தார்
do you preach that
இதை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா
have you heard it
நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா
that Jesus wants you to live all your days without any fear
உங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்களா
And so my child John the Baptist verse 76 you are going to be the prophet who is going to prepare the ways of the Lord before he comes.
ஆகவே நீயோ பாலகனே 76 ஆம் வசனம் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய் நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவாய்.
Now I want to tell you something why the ministry of John the Baptist is important for us.
யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் ஏன் நமக்கு முக்கியமானது என்று நான் இன்னும் கொஞ்சம் காரியங்களை சொல்ல போகிறேன்.
He was very close to the first coming of Christ.
இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு மிக சமீபமாய் வாழ்ந்தவர்.
We are very close to the second coming of Christ.
நாமோ இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு அதி சமீபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And like he prepared the way for Christ's first coming, we have to prepare the way for Christ's second coming now.
இயேசுவின் முதலாம் வருகைக்கு வழியை அவர் ஆயத்தம் பண்ணினது போல இப்பொழுது இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நாம் வழிகளை ஆயத்தம் பண்ண வேண்டும்.
So anybody who preaches the word of God in our churches must make John the Baptist his example
ஆகவே நம்முடைய சபைகளிலே வார்த்தையை பிரசங்கிக்கிற யாராய் இருந்தாலும் சரி யோவான் ஸ்நானகனை ஒரு மாதிரியாக கொள்ள வேண்டும்
to deliver people from fear
பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும்
to decrease so that Christ can increase
கிறிஸ்து பெருகும்படிக்கு அவர்கள் சிறுக வேண்டும்
to preach in such a way that they follow Jesus
அவர்கள் இயேசுவை பின்பற்றும்படிக்காய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும்
to preach repent from seeking the earthly things and seek heavenly things
பூமிக்குரிய காரியங்களை தேடுவதிலிருந்து மனம் திரும்பி பரத்துக்குரிய காரியங்களை தேடுவதிலாய் மாற வேண்டும்
to deliver them from this outward righteousness to bring them to inward righteousness
வெளிப்பிரகாரமாக காணப்படக்கூடிய நீதியின் வாழ்க்கையிலிருந்து உள்ளாக காணப்படுகிற நீதிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும்
he couldn't do that fully because the holy spirit had not come
பரிசுத்தாவே இன்னும் வராதபடினால யோவான் ஸ்நானனால் முழுமையாக செய்ய முடியவில்லை
but if you want to be a preacher in the new covenant
புதிய உடன்படிக்கையில் நீங்கள் ஒரு பிரசங்கியாராக இருக்க வேண்டும்.
And you are a combination of John the Baptist and Paul, you are the best preacher of all.
யோவான் ஸ்நானனுடைய ஆவியும் பவுலுடைய ஆவியும் சேர்ந்து அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு பிரசங்கியாராக மாறுவீர்கள்.
See in 2 Corinthians chapter 3.
2 கொரிந்தியர் 3 அதிகாரம்.
It says here that God has made us verse 6 servants of a new covenant.
தேவன் நம்மை புது உடன்படிக்கையின் ஊழியராய் மாற்றி இருக்கிறார் என்று நாம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Not of the letter but of the spirit.
6 வசனத்திலே அவர் நம்மை எழுத்தின்படி அல்ல ஆவியினாலே அப்படி ஆக்கி இருக்கிறார்.
What is the meaning of not of the letter but of the spirit?
எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது என்றால் என்ன பொருள்?
Let who is a servant of the letter?
எழுத்தின்படி உள்ள ஊழியக்காரன் யார்?
The people who go to every verse say we got to do that.
ஒவ்வொரு வசனமாய் படித்து இதை நாம் செய்ய வேண்டும் இதை நாம் செய்ய வேண்டும்.
Every little word they look.
அவர் பார்க்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும்
just like the Pharisees.
பரிசேயர்களை போல.
You cannot do any work on the Sabbath day. Jesus, you made that fellow carry a cot on the Sabbath day. You're not following the law.
ஓய்வு நாளிலே வேலை செய்ய கூடாது. இயேசுவே, ஓய்வு நாளிலே நீர் அவரை கட்டளையாய் படுக்கையை சுமக்கும் முடியாய் செய்தீர். ஆகவே நீர் மீறிவிட்டீர்.
You made those people pluck some grain on the Sabbath day.
ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்தார்களே. அதை அனுமதித்து
விட்டீர்கள்.
அவர்கள் எப்பொழுதுமே வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறவர்களாக இருந்தார்கள்.
See this verse, you're not obeying.
பார்த்தீங்களா இந்த வசனம் இதற்கு நீங்கள் கீழ்ப்படிவதில்லை.
See this half a sentence here, you're not obeying it.
இங்க இருக்கக்கூடிய இந்த பாதி வசனத்தை பார்த்தீர்களா அதற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையே.
These are servants of the letter.
இவர்கள் தான் எழுத்திற்குரிய ஊழியக்காரர்கள்.
They don't read that scripture to find what is the spirit in that verse.
ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அந்த வசனத்துடைய ஆவி என்ன என்று பார்க்காதவர்கள்.
What did God mean when he said don't work on the Sabbath day?
ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது என்று சொன்னால் இயேசு தேவன் எந்த ஆவியிலே சொன்னார்?
If we don't understand the spirit of it,
and the aaviye neengal vilangikollavillai endral,
we'll even criticize Jesus Christ.
Yesu Christuvey nam koraikurulai maariruvom.
Like the Pharisees.
Parisharalai pole.
The same thing today.
Indraikkum adhe dhaan.
There are people who go to the New Testament.
Indraikku pudhiya erpaattu vasanathai vaasikkiraanga.
Some letter here.
Inga oru vaarthai.
Some word.
Inga oru vaasanam.
See, it says here.
Inga paarthila andha vasanam eppadi solugirathu?
They have no understanding of the spirit of that verse.
Andha vasanathudaiya aavi enna endrai kurithu ariyaad irukkiraanga.
And we have such Pharisees in our churches.
Nammudaiya sabagalilum ippadi patta parisheyargal undu.
The result is people are not living out of love but out of fear.
Avanudaiya balan enna? Janangal anbilaye vaazhvadhillai. பயத்தின் அடிப்படையில் வாழ்ந்து
கொண்டிருக்கிறார்.
ஆகவே ஜனங்கள் இன்னும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லை.
I want to challenge all of you.
எல்லாரையும் நான் சவாலிட விரும்புகிறேன்.
All of you brothers and sisters.
எல்லா சகோதர சகோதரிகளும்.
If you have an elder brother who is leading you to fear.
பயத்துக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய ஒரு மூப்பர் உங்களுக்கு இருப்பார் என்று சொன்னால்
submit to him in all matters of the church but don't listen to what he preaches.
சபைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவருக்கு நீங்கள் அடங்கியிருங்கள். ஆனால் அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு பின்பற்ற வேண்டாம்.
Don't criticize him.
அவரை குறை கூற வேண்டாம்.
Don't judge him.
அவரை நியாயந்திருக்க வேண்டாம்.
Let God judge him one day.
ஒரு நாளிலே தேவன் அவரை நியாயந்திருக்கட்டும்.
But don't follow him.
ஆனால் அவரை பின்பற்ற வேண்டாம்.
And don't get into condemnation listening to his preaching of the law.
அவர் பிரசங்கிக்கிற அந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையின் பிரசங்கத்தை கேட்டு குற்ற உணர்வடைய வேண்டாம்.
Because that preaching is called in verse 9 the ministry of condemnation.
இந்த ஊழியமானது 9 வசனத்தின் அடிப்படையில் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியமாய் இருக்கிறது என்று
பார்க்கிறோம். The ministry that condemns you.
உங்களை ஆக்கினைக்குட்படுத்துகிற ஒரு ஊழியம்.
That tells you, makes you feel guilty, guilty, guilty.
எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குற்ற உணர்வு அடைய செய்து கொண்டிருக்கிறதான ஒரு ஊழியம்.
Whereas the New Testament ministry.
ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமானது
is called a ministry of righteousness verse 9.
9 வசனத்திலே நீதியை கொடுக்கும் ஊழியம் உள்ளாக ஒரு நீதியை கொடுக்கிறது.
Inside righteousness.
உள்ளே உண்டாகக்கூடிய ஒரு நீதி.
So when you listen to a message
ஆகவே ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது
you become holy inside or do you feel condemned?
நீங்கள் உள்ளே ஆக்கினை தீர்ப்படைகிறீர்களா அல்லது ஒரு நீதி உண்டாகிறதா?
Do you find a liberty inside to please the Lord, to love the Lord?
தேவனை நேசிப்பதற்கு தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகிறதா? உற்சாகம் உண்டாகிறதா?
Do you find a heaviness and a condemnation and feel in bondage?
அல்லது ஒரு பாரம் உண்டாகி ஒரு கட்டு உண்டாகி அப்படி ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறதா?
You have to be very careful because if you listen to these messages that make you feel guilty and condemned, you will never enter the new covenant yourself.
நீங்கள் இப்படி உங்களை ஆக்கினை தீர்ப்படைய செய்கிற குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு காலம் தேவனுடைய வரைக்கும் ஆயத்தமாக முடியாது.
So you have to be liberated not only from the devil.
ஆகவே பிசாசினிடத்திலிருந்து மட்டும் நீங்கள் விடுதலையாக ஆனால் போதாது.
You have to be liberated not only from sin.
பாவத்திலிருந்து விடுதலையானால் மட்டும் போதாது.
You have to be liberated from the preaching of people who bring you into condemnation.
உங்களை ஆக்கினை தீர்ப்படைய செய்கிற படி பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியாரிடத்திலும் விடுதலையாக வேண்டும்.
Love them, don't judge them.
அவளை நேசியுங்கள், நியாயந்தீர்க்க வேண்டாம்.
And if that is the church you go to, keep going there, but don't listen to them.
அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து போங்கள், ஆனால் அவளுடைய பிரசங்கத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம்.
Read the Bible and listen to Jesus.
நீங்கள் வேதத்தை வாசித்து இயேசுவுக்கு செவி கொடுங்கள்.
No, I'm sorry that we have to say such things, but that is what is happening.
இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதற்கு நான் வருத்தப்படுகிறேன், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
God's people have to become free.
ஏனென்றால் தேவ ஜனங்கள் விடுதலையாக வேண்டும்.
Jesus told the leaders of his day.
இயேசு தம்முடைய நாட்களிலே வாழ்ந்த தலைவர்களை குறித்து இப்படி சொன்னார்.
You won't go into the kingdom yourself and you don't let other people also enter the kingdom.
நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீர்கள், மற்றவர்களும் அங்கே போக கூடாதபடி அதை பூட்டி போடுகிறீர்கள் என்று சொல்கிறார்.
You sit with your rules and regulations, you got the keys but you won't open the door for anybody.
நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரமாணங்களையும் விதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த சாவி உங்களிடத்தில் இருக்கிறது, கதவை நீங்கள் திறப்பதில்லை.
You produce a number of pigs, tie them with rules and regulations and say they are all clean.
பிரமாணங்கள் விதிகளினாலே கட்டப்பட்ட அநேக பன்றிகளை உண்டாக்கி இருக்கிறீர்கள், அவர்கள் சுத்தமா இருக்கிறார்களே என்று சொல்கிறீர்கள்.
I want to say to all of you brothers and sisters.
சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்கிறேன்.
Say, Lord,
ஆண்டவரே,
I during this conference I want to be delivered from all fear.
இந்த கான்பரன்ஸ்ல எல்லா விதமான பயத்திலிருந்து ஆண்டவரே நான் விடுதலையாக வேண்டும்.
I never again want to serve you with fear.
இனிமேல் ஒரு காலம் ஆண்டவரே பயத்தின் அடிப்படையிலே உமக்கு ஊழியம் செய்ய மாட்டேன்.
I am not a slave, I am a son.
ஆண்டவரே நான் ஒரு அடிமை அல்ல, நான் ஒரு குமாரன்.
I am a daughter.
நான் ஒரு குமாரத்தி.
You are my father.
நீர் என்னுடைய தகப்பன்.
You are not my managing director or master.
நீர் என்னுடைய நிர்வாக இயக்குனரோ எஜமானோ அல்ல.
You are my daddy.
நீர் என்னுடைய தகப்பன், அப்பா.
And I want to be your son and your daughter who lives out of love for you.
ஆண்டவரே அன்பினாலே உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்கிற ஒரு மகனாக மகளாக நான் விரும்புகிறேன்.
Lord, from now on I will only listen to messages that deepen my love for you.
ஆண்டவரே இப்பொழுதிலிருந்து உம்மிலே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பை இன்னும் ஆழப்படுத்துகிற செய்திகளையே நான் கேட்பேன்.
I will not listen to messages that bring me condemnation.
ஆண்டவரே என்னை குற்ற உணர்வுடைய செய்யக்கூடிய காரியங்களை கேட்க மாட்டேன்.
Bring me guilt.
அல்லது குற்ற உணர்வை
bring me fear.
அல்லது பயத்தை கொண்டு வருகிற செய்திகளை கேட்க மாட்டேன்.
And if you are an elder brother,
நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால்,
you can also take some decisions.
நீங்களும் கூட ஒரு சில தீர்மானங்களை எடுக்கலாம்.
Lord, I repent of all the wrong preaching in my past life.
ஆண்டவரின்ட கடந்த கால வாழ்க்கையிலே செய்த தவறான பிரசங்கங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன்.
Where I brought people under condemnation.
ஆண்டவரே ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டேன்.
I made them feel guilty.
அவர்களை குற்ற உணர்வுடைய செய்து விட்டேன்.
I put fear into their heart.
நான் அவருடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு விட்டேன்.
Lord, I never want to do that again.
ஆண்டவரே மீண்டும் இதை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே
I want to speak words of encouragement.
ஆண்டவரே ஆறுதல் தேறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பிரசங்கிக்க வேண்டும்.
I want to lift up their spirit so that they love you with all their heart.
தங்களை முழு இருதயத்தோடு கூட நேசிக்கும்படியாக அவருடைய ஆவியை ஆண்டவரே உற்சாகப்படுத்த
விரும்புகிறேன். I want to produce people who are like cats and not like pigs.
பன்றிகளைப் போல அல்ல ஆண்டவரே, பூனைகளைப் போல இருக்கிறவர்களை நான் உண்டாக்க போகிறேன்.
Who got an inward desire to be clean.
பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற உள்ளான ஒரு வாஞ்சி உடையவர்களை உண்டாக்க போகிறேன்.
Not those who look clean on the outside.
வெளிப்பிரகாரமாக சுத்தமாக காட்சி அளிக்கிறவர்கள் அல்ல.
And Lord, please help me.
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
That from now on when people hear me speak, they will follow Jesus.
இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே நான் பேசுவதை கேட்கிறவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
Till now I have been so insecure.
இதுவரை நான் பாதுகாப்பற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
I'm always afraid will somebody in the assembly turn against me.
சபையில யாராவது எனக்கு விரோதமாய் மாறி விடுவார்களோ என்ற ஒரு பயம்.
I gather my little political group to support me.
ஆகவே என்னை தாங்க முடியாக எனக்கு என்னை சுற்றிலும் அரசியல்வாதியை போல ஒரு கூட்டத்தை உண்டாக்கிக் கொள்கிறேன்.
I have divided the church into my political party and those who are against me.
எனக்கு என்னை சார்ந்த குழுவும் எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியை சார்ந்த குழு என்று சொல்லி நான் பிளவுபடுத்திவிட்டேன்.
Sorry, I brought politics into the church.
ஆண்டவரே சபைக்குள்ளாக அரசியலை கொண்டு வந்து விட்டேன், என்னை மன்னிய
ஆண்டவரே.
இப்பொழுதிலிருந்து
I don't want anybody to support me.
யாரும் என்னை தாங்க வேண்டும் என எனக்கு விருப்பமில்லை.
You support me, that is enough.
நீர் என்னை தாங்கினால் அது போதுமானது.
I don't want anybody in the church to support me.
சபையில் யாரும் என்னை தாங்க வேண்டும் என எனக்கு
விருப்பமில்லை. I want them to love you.
ஆண்டவரே அவர்களை உம்மை நேசித்தால் போதும், அவ்வளவுதான்.
And if they push me down,
என்னை கீழே தள்ளினார்கள் என்றால்
I'll be delighted because they will love you more.
ஆண்டவரே அப்பொழுது நான் மகிழ்ந்திருப்பேன் ஏனென்றால் அவர்கள் இன்னும் அதிகமாய் மேல் அன்பு கூறுவார்கள்.
Because my goal in life is to decrease and become zero.
ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே நான் சிறுக வேண்டும் பூஜ்யமாய் மாற வேண்டும்.
Lord I repent that
ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன்.
That in my church I've been wanting to become bigger and bigger and bigger and bigger and bigger and become more a necessity to people
andavare enude sabile naan innum periyunai 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 enna illada padikku indha sabaiya nadakkada endra alavukku periyunai maari vida vendum endru viruminene andavare
and I have become so big that Jesus himself has been pushed out of the church
yesuve sabaikku veliye thallapadum alavukku naan periyunai maari vitten andavare
it has happened
இது நடந்திருக்கிறது.
Some of our elders are so big that Jesus himself has been pushed out.
இயேசுவே வெளியே தள்ளப்படும்படிக்கு நம்முடைய மூப்பர்களிலே ஒரு சிலர் பெரியவர்களாய் மாறி விட்டார்கள்.
Now we need a new type of church.
இப்போது நமக்கு ஒரு புதுவிதமான சபை தேவை.
Where we have elder brothers who want to become smaller and smaller and smaller so that Jesus can come back and become big.
இயேசு மீண்டும்மாய் திரும்பி வந்து அவர் பெரியவராகும்படிக்கு அவர் பெருகும்படிக்கு நான் சிறுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய மூப்பர்கள் இருக்க வேண்டும்.
There is a great need of repentance.
மனம் திரும்புதலுக்கு ஒரு பெரிய அவசியம் ஏற் காணப்படுகிறது.
All of us.
நம் எல்லாரிலுமே காணப்படுகிறது.
Elder brothers, ordinary brothers, is everybody
mupargal sadharana sagodargal sagodarana sagodari ellarume manadirumba vendi nilaiku vandirukrom
we have to say lord jesus
andavara yesuve
take your rightful place in our midst
engude sabile umakku endri urithana idathai neer eduthukollum
forgive us for driving you out
andavare ummai veliye naangal viratti vittome engale manniyum andavare
you are going to come back now
alal neer meendumai thirumba vara pogire
you are going to come back with greater glory
andavare migundha magimiyodu kuda neer thirumba vara pogire
and the glory of this latter house the church will be greater than what we have seen in the past
கடந்த காலம் முந்தைய தேவ ஆலயத்தை காட்டிலும் பிந்தைய தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்க போகிறது நாம்
ஆண்டவரே
இந்த வசனங்களை எங்கள் இருதயத்திற்கு பொருத்தி அருளும்
bring us into the glory of the new covenant everyone
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் புதிய உடன்படிக்கையினுடைய மகிமைக்குள்ளாய் கொண்டு வாரும்
in Jesus name
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்